பிரசாந்த், கிளமெண்ட், ஜாக்குலினுக்கு ஆசீர்வாதமாக சில வசனங்களை சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்கும் இது பிரயோஜனமான ஒரு வார்த்தை, ஆவிக்குரிய வார்த்தை. தயவுசெய்து முடிவு வரைக்கும் பொறுமையாக அமைதலோடு கூட கவனமாக கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 11:2. 2 கொரிந்தியர் 11:2.
நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்.
பசுத்த பவுல் இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். For I am jealous over you with godly jealousy, for I have espoused you to one husband that I may present you as a chaste virgin to Christ. இங்கே எஸ்போஷல் என்ற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். எஸ்போஷல் என்றால் நிச்சயம் என்ற அர்த்தம், என்கேஜ்மெண்ட் என்ற அர்த்தம். அதாவது இங்கே பரிசுத்த பவுல் சொல்கிறார், உங்களை நான் கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நான் வந்து உங்களை நியமிக்கிறேன், மனைவியாக நியமிக்கிறேன், அதற்காக நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். சபையை கிறிஸ்துவுக்கு விவாகம் செய்யும்படியான அந்த பொறுப்பு பவுலுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தல கால மணவாட்டியை கிறிஸ்துவுக்கென்று அவன் ஆயத்தப்படுத்தினான். அவங்க ஒரு ஒப்பந்தத்தில், ஒரு என்கேஜ்மெண்டில், எஸ்போஷரில் அவங்க இப்பொழுது நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படி என்று சொல்லுகிறார். அதில் நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பரலோகத்தில் என்ன நடக்குதோ அதுதான் பூலோகத்தில் நடக்குது. பூலோகத்தில் ஒன்று நடக்க வேண்டும் என்றால் அது பரலோகத்தில் அது நடக்க வேண்டும். விவாகமானது இங்கே நிச்சயிக்கப்படலை, அது பரலோகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே இந்த கிளமெண்ட், பிரசாந்த், ஜாக்குலின் பிறப்பதற்கு முன்னதாகவே அவர் தன்னுடைய மனசில் அவர் நினச்சிருக்கிறார், இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாளில் விவாகத்தில் இணைக்கப்பட்டு ஆசீர்வாதமாக அவருக்கு சாட்சியாக ஒரு சந்ததியாக குடும்பமாக வாழ்வார்கள் என்பது நமக்கு இன்றைக்கி தான் தெரியுது. ஆனால் அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாக பரலோகத்திலே அது நிச்சயித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே நிச்சயித்தது தான் இப்பொழுது இங்கே காட்சியில் வருகிறது. எல்லாமே பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய பூலோகத்தில் நம்ம எதையுமே பெற முடியாது. அங்கே அவர் கிராண்ட் பண்ணாமல் இங்கே நம்ம எதையுமே பெற முடியாது. அதில் பிரசாந்துக்கு ஆண்டவர் ஒரு நல்ல பெண்ணை கட்டளையிட்டிருக்கிறார். ஜாக்லினுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல மணவாளனை கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் அங்கேருந்து கிராண்ட் பண்ணது இப்பொழுது நம்முடைய காட்சியில் அது வந்திருக்கிறது என்பதை நீங்கள் மனசில் நினைக்க வேண்டும். நம்ம ஏதோ தேடி பிடித்தோம், ஏதோ பொண்ணுட்டுக்காரங்க தேடி பிடிச்சாங்க, சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த விவாகமானது நடக்கிறது என்று நம்ம நினைக்காதபடி நம்ம என்ன நினைக்க வேண்டும் என்றால், இந்த காரியம் கத்தரால் வந்தது. ஹல்லேலூயா. இது மனுஷனால் அல்ல, இது கத்தரால் வந்தது. அவர் கிராண்ட் பண்ணலைன்னா நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அருமையான சகோதரன் பிரசாந்த் கிளமெண்ட்டுக்கு அருமையான சகோதரி ஜாக்குலினை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். இப்பொழுது இந்த என்கேஜ்மெண்ட் சர்வீஸில் வந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் முன்னாலேயும் அவங்க காட்சியில் வந்திருக்கிறாங்க. இந்த தேவக்கோட்டை என்ற இடத்துலே வந்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் சென்னையிலேருந்து வந்திருக்கிறோம். மாப்பிள்ள வீட்டார் எல்லோரும் சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறோம். எதற்காக? இந்த என்கேஜ்மெண்ட் சர்வீஸை பங்கு பெறுவதற்காக, விவாகத்தை ஒப்பந்தம் செய்வதற்காக வந்திருக்கிறோம். அதெல்லாம் பரலோகத்தில் நடக்கிற ஒரு விவாகத்துக்கு, ஒரு கல்யாணத்துக்கு அடையாளமாகத்தான் இந்த பூலோகத்தில் எல்லாமே நடக்கு. அதனால் அந்த விவாகத்தையும் இந்த விவாகத்தையும் ஒப்பிட்டு சில குறிப்புகள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மனசில் நீங்கள் அதை பதித்து கொள்ள வேண்டும். இந்த என்கேஜ்மெண்ட் சர்வீஸுக்கு வந்திருக்கிற நீங்கள் இந்த சர்வீஸை விட்டு போகும்பொழுது பாஸ்டர் என்ன சொன்னார், இந்த என்கேஜ்மெண்ட் சர்வீஸை குறித்து என்ன சொன்னார், அது எதுக்கு அடையாளமாக இருக்குது, அதனுடைய மெய்ப்பொருள் என்ன என்பதை மனசில் நீங்கள் கவனமாக பதிக்க வேண்டும். கேர்லெஸ்ஸாக கேட்கக்கூடாது, எல்லாரும் சின்சியராக கேட்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தால் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். அதனால் விவாகம் பரலோகத்தில் நடக்கிறதுக்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது, இது ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. அது வந்து ரியல், இது வந்து நேச்சுரலாக இருக்குது. இது நேச்சுரல் மேரேஜ். ஆனால் ரியல் மேரேஜ் வந்து மேலே நடக்கு, அது கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் நடக்கிறது. நம்ம சில குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், விவாகத்துக்கு ஒரு பெண்ணை தெரிந்து கொள்வது, சூசிங் ஆர் த பிரைட், சூசிங் ஆர் த பிரைட், சூசிங் ஆர் த பிரைட் குரூம், அதுதான் முதல் படி. சோரன் பிரசாந்து இதோ அவர் வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருடைய பிள்ளையாக அவர் மாறியிருக்கிறார். அநேக வருடங்களாக அவர் சபைக்கு வந்து வாலிப நாளிலே தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து இவ்விதமாக ஒரு ஆவிக்குரிய சகோதரனாக ஜீவித்து கொண்டிருக்கிறார். அவங்களுடைய தகப்பனார் ஜோதாம், அவங்களுடைய தாயார் வந்து ஜெசிகா, அவர்களும் செம்பாக்கம் என்ற இடத்துலேருந்து வளசலவாக்கத்துக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுலமையிலும் காலையிலையும் மாலையிலையும் விழிப்பு ஜபம் உபாச ஜபம் தவறாமல் சின்சியராக வர்றாங்க. அவர்களும் தங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து கிறிஸ்தவ ஜீவியம் செய்கிறார்கள், ரியல் கிறிஸ்டியன் லைஃப் வாழுகிறார்கள். அது மாத்திரமல்ல, பிரசாந்தினுடைய இதை தாத்தா பாட்டி அவங்க அம்மாவுக்கு அம்மா அப்பா அவங்கெல்லாம் ரொம்ப ஏஜ்டு பீப்புள், இவங்களும் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறாங்க. எல்லாருமே சின்சியர் கிறிஸ்டியன். சௌரன் பிரசாந்தினுடைய தாயார் குடும்பத்தார் எல்லோரும் கல்வரி டேபர்நாக்கிலுக்கு வராங்க. எத்தனை வருஷம் வராங்க? 30 வருஷத்துக்கு மேலே வர்றாங்க. எல்லோரும் சீனியர் பிலீவர், எல்லோரும் சின்சியர் பிலீவர். இவ்விதமான ஒரு கிறிஸ்டியன் பேக்ரவுண்டில் இதை பிறந்து வளர்ந்தது தான் இந்த அருமையான சௌரன் பிரசாந்த். அதனால் அவருக்கு விவாகம் வேலை வரும் பொழுது அவருக்காக நாங்கள் பெண் பார்த்தோம், ஏதோ அதற்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணினோம். அது பின்பு ஆண்டவர் எப்படி வழி நடத்துகிறார் என்றால், தேவக்கோட்டைக்கு வழி நடத்துகிறார். அந்த தேவக்கோட்டைக்கு வழி நடத்துறது எப்படி வழி நடத்துறதுன்னா, இந்த பெண் ஜாக்லினுடைய அண்ணன் வந்து ஜாய்சன், அவரும் கல்வாரி சபை விசுவாசி தான். அவரும் பல வருடங்களாக கல்வாரி சபையில் விசுவாசியாக இருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றார். பின்பு அவர் சிங்கப்பூர் போயிட்டார். அவர் எப்படி வந்தார்னா, எல்லாத்துக்குமே மூல காரணம் ஜாக்கினுடைய மாமா, தாய் மாமா அந்த சௌரன் செல்வராஜ் அவர்கள் தான். சௌரன் செல்வராஜ் அவர்கள் 30 வருஷமாக சபைக்கு வர்றாங்க. அவங்க சின்சியராக தேவனுடைய வார்த்தையை கேட்பாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, அதை மற்றவங்களுக்கு சொல்லுறதுலேயும் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. ரொம்ப ஆத்ம பாரத்தோடு இன்ட்ரெஸ்டாக சொல்லுவார்கள். இதோ அவரும் குடும்பமாக அங்கே கல்வாரி டேபர்நாக்கிலுக்கு வரும் பொழுது அப்பொழுது என்ன சென்றால் ஜெபிக்க சொன்னாங்க, ஜாக்லினுக்கு மேரேஜ் நடக்க வேண்டும் என்று ஜெபமான சொன்னாங்க. சிங்கப்பூர்லேருந்து ஜாய்சன் அவரும் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னார். அதற்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது இவ்விதமான ஆண்டவர் ஒரு வழிநடத்தலை தந்து இன்றைக்கு ரெண்டு பேரையும் ஆண்டவர் வந்து இந்த என்கேஜ்மெண்ட் சர்வீஸில் காட்சியிலே கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன்,
ஆமேன்.
இதெல்லாம் காட்ஸ் கிரேஸ். இது தேவனுடைய வழிநடத்தல். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நாங்கள் எதுவும் நலம் போலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இல்லை வார்த்தையிலே ஒரு பெண் வேணும் என்று பிரசாந்த் வந்து விருப்பப்படும் பொழுது, அவனுடைய குடும்பத்தார் விருப்பப்படும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார் என்றால், கடைசியாக அவனுடைய ஜாக்லினை காண்பிக்கும் பொழுது அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துவிட்டது. அதே போல் ஜாக்லினுக்காகவும் அவங்களுடைய குடும்பத்தார் வந்து பெண் மாப்பிள்ளை வேணும் என்று அவர்களும் ஜெபிக்கும் பொழுது, சாரி ஜாக்லின் என்கிட்ட கூட ஃபோன் பண்ணியிருக்கிறான், பாஸ்டர் உங்கள் பிரசங்கத்தை தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நானும் எங்கள் அம்மாவும் உங்கள் பிரசங்கத்தை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம், யூடியூப்பில் உங்கள் பிரசங்கத்தை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு தான் எங்களை ஒப்பு கொடுத்துருக்கோம், நான் வந்து சீக்கிரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்பொழுது நான் சொன்னேன், நீ எந்த ஞாயிற்றுலமேலே வா, சர்ச்சி முடிஞ்சோன்னா உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருதேன்னு சொன்னேன். ஆனால் ஆண்டவர் அதுக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறார். அந்த வேலை வந்தது. இப்பொழுது விவாகத்துக்கு முன்பாக நிச்சயாரணிக்கு முன்பதாக அந்த அருமையான சோகரி ஜாக்லினும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ரெண்டு பேரும் நல்லா படிச்சிருக்கிறாங்க, இதை நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் ரெண்டு குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். இவ்விதமாக என்ன சொல்றால், இந்த விதமான ஒரு சூழ்நிலை மத்தியிலே மனவாட்டியை தெரிந்து கொள்ளுது, சூசிங் ஆர் த பிரைட். அதுதான் முதல் படி. கல்யாணத்துக்கு முதல் படி வந்து என்னென்னால் சூசிங் அதர் பிரைட், ஒரு மனவாட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை கத்தர் என்ன செய்தார் என்றால், அருமையான சோரன் பிரசாந்த் வந்து ஜாக்குலினை தெரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் தாமே வழி நடத்தியிருக்கிறார். அதனால் உலகத்திலேயே ஒரே ஒரு பெண்ணை தான் நேசிக்க வேண்டும். தன்னுடைய ஜீவிய காலம் எல்லாம் ஒரே ஒரு பெண்ணை தான் நேசிக்க வேண்டும், வேற யாரையும் நேசிக்கக்கூடாது. பிறர் முகம் பார்க்காதபடி ஒரே பெண்ணை தான் நேசித்து அவளோடு கூட வாழ வேண்டும், அவளை நேசிக்க வேண்டும், அவளை பாதுகாக்க வேண்டும். அப்படி ஒரு ஒப்பு கொடுத்தல் இருந்தால் தான் நிச்சயம் அன்னைக்கு வர முடியும். அதனால் பிரசாந்த் நேசிக்கிற ஒரே ஒரு பெண் இந்த ஜாக்லின் தான். அதே போல் ஜாக்லின் நேசிக்கிற ஒரே ஒரு நபர் வந்து வேற யாரும் கிடையாது, அந்த ஒரே ஒரு நபர் வந்து பிரசாந்த் தான். இதுதான் ஒருவனுக்கு ஒருத்தி ஒரு என்றால் இவ்விதமாக பிரமாணம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி இவர்கள் ஒப்பு கொடுத்து உன்னை தவிர நான் வேற யாரையும் நேசிப்பதில்லை, அதே போல் ரெண்டு பேரும் ஒப்பு கொடுத்து வாழ்நாள் முழுசும் நான் உனக்காக ஜீவிப்பேன், உன்னோடு கூட நான் ஜீவிப்பேன் என்று ஒப்பு கொடுத்து வருவது தான் இந்த என்கேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆகியிருக்கிறது. எஸ்போசல் என்றால் என்ன அர்த்தம் என்றால், ஐ வில் மேரி யூ அட் த அப்பாயிண்டட் டைம், உன்னை நான் குறிப்பிட்ட நாளிலே விவாகம் செய்வேன். இப்பொழுது என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறார்கள் இவர்கள், மணவாளன் மணவாட்டியை தெரிந்து கொண்டார்கள். ஃபர்ஸ்ட் படி அதுதான். இப்பொழுது அந்த சூசிங் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிந்து விட்டது, இன்னும் சில பார்ட் இருக்கிறது. விவாகத்திலே இப்பொழுது இன்னும் இணைக்கப்படவில்லை, இப்பொழுது நிச்சயம் பண்ணி கொள்ளுகிறார்கள். இந்த இனிமேல் நிச்சயம் பண்ண பிறகு எது விதத்திலும் மாற்றிக்கொள்ள முடியாது. பிற அதுக்கு பிறகு சூசிங் இல்லை, இதோட சூசிங் முடிஞ்சு போச்சு. மணவாட்டியை தெரிந்து கொள்ளுதல் இன்றைய தினத்தோடு அது முடிந்து விட்டது. இனி விவாகத்துக்கு அவர்கள் ஆயத்தமாக வேண்டும். இப்பொழுது பிரசாந்த் என்ன செய்கிறார்? நிச்சாரணையில் வந்துவிட்டு அவர் தன்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு போய்விடுவார். அதே போல் ஜாக்லின் என்ன செய்ய, நிச்சயத்தில் வந்து வாக்கு கொடுத்து விட்டு அதுக்கு பிறகு அவள் தன்னுடைய தாய் வீட்டுக்கு போய்விடுவாள். ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாது. ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வேண்டுமென்றால் விவாக ஆராணைக்கு வர வேண்டும். அந்த விவாக ஆராணையில் தான் அவள் வாக்கு கொடுக்கும் பொழுது கணவனும் மனைவியுமாக ஆண்டவர் அவர்களை மாற்றுகிறார். அவங்க கொடுக்கிற வாக்கு அவளை கணவனும் மனைவியுமாக மாற்றுகிறது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மாற்றுகிறது, ஒரே சரீரமாக ஒரே மாம்சமாக அவர்களை மாற்றுகிறது. பின்பு என்ன சொன்னார், ஜாக்குலின் தன்னுடைய வீட்டுக்கு போக மாட்டாள், மணவாளனுடைய வீட்டுக்கு போவாள். அதுதான் ஃபியூச்சர் ஹோம், அவளுக்கு வருங்கால வீடு. இவ்விதமாக உலகத்தில் நடக்கிறது தான் பரலோகத்தில் நடக்குது. அதனால் கத்தர் என்ன செய்தார் என்றால், அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். எப்படி இறங்கி வந்தார்? ஒரு மனுஷனாக வந்தார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தர், சர்வ வல்லமுள்ள தேவன், ஆல்மைட்டி காட், இதோ எக்காலமும் ஜீவிக்கிறவர், செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் காட், அவர் என்றென்றும் ஜீவிக்கிற அந்த கத்தர் என்ன செய்தார் என்றால், மனுஷர்கள் வந்து அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை தடவியாயிலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ரொம்ப சிம்பிளாக அறிவதற்காக, எவ்வளோ பெரிய தேவன், வானாதி வானங்களும் கொள்ளாத மகா பெரிய தேவன் ஒரு மனித சாயலாக வந்தார், ஒரு ஏழ்மை கோலத்தோடு கூட உலகத்தில் பிறந்தார். அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எதற்காக உலகத்திலே வந்தார்? ஒரு மணவாட்டியை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஒரு மணவாட்டியை சூஸ் பண்ணும்படியாக வந்தார். இன்றைக்கு உலகத்தில் பிதா குமாரன் பசுத்தாவின்னு சொல்லி போட்டு குழப்பு குழப்புன்னு குழப்புறாங்க. கத்தோலிக்கக்காரங்களும் ப்ராடஸ்டன்ட்காரங்களும் பெந்தகோச கிறிஸ்தவர்களும் எல்லா கிறிஸ்தவங்களும் திரித்துவம் என்ற உபதேசத்தை நம்புகிறார்கள். திரித்துவங்க வார்த்தை பைபிளில் கிடையாது. அந்த திரித்துவங்க வார்த்தை பைபிளில் காமிச்சா நான் இன்றைக்கே உழைத்து விட்டுறேன். ஆனால் எல்லாம் டிர்னிட்டி டிர்னிட்டிங்கிறாங்க. அது என்னது? அது கிரேக்க தியாலஜி. அது வந்து பாபிலோனிய உபதேசம். அது ஒரு தியாலஜிக்கல் காடு. மூணு பேரும் தனித்தனியாக இருக்காங்க, மூணு பேரும் சேர்ந்து ஒன்றா இருக்காங்க. அதனால் தனித்தனி ஆள் பிற ஒன்றா இருக்கிறாங்க போட்டு குழப்பி கிறிஸ்தவ மார்க்கத்தையே சாத்தா கெடுத்து விட்டான். ஆனால் முதலாம் கற்பனை என்ன சொல்கிறது? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய கத்தர் ஒருவரே கத்தர், ஒன்லி ஒன் காட், ஒன்லி ஒன் காட், ட்ரூ காட். அவர் வந்து மாம்சத்தில் வரும்பொழுது, தேவன் மாம்சத்தில் வரும்பொழுது இயேசு என்னும் நாமத்திலே வந்தார். அவர் தான் வானத்தை பூமியை உண்டாக்கின கத்தர். அவர் பிதாங்க ஸ்தானத்திலிருந்து குமாரங்க ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். இப்பொழுது அவர் பசுத்தாவி எங்கள் ஸ்தானத்தில் இருக்கிறார். தேவனுடைய மூணு சாதங்களை அழியாமல் மூணு கடவுள் கிடையாது. அதுதான் தந்தை சுதன் தூயாவி. இப்படி இப்படின்னு சொன்னாலே அது வந்து பாபிலோனிய உபதேசம், கத்தோலிக்க உபதேசம், பாபிலோனிய உபதேசம். உன் தேவனாய் கத்தர் ஒருவரே கத்தர்னு சொல்லும் பொழுது அது எப்படி இப்படி இப்படி வரும். அது அது பல வருஷங்களாக, நூற்றுக்கணக்கான வருஷங்களாக, அது ஆயிரக்கணக்கான வருஷங்களாக வேறுன்றதுனால அந்த தியாலஜி, அந்த கோட்பாடை மனுஷனுடைய இதயத்திலிருந்து எடுக்க முடியவில்லை. ஆனால் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் ஒரு மனுஷ சாயலாக வந்தார். அவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். எந்தெந்தைக்கும் சோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன் அவர் மனுஷனாக வந்தார். எதற்காக? ஒரு மணவாட்டியை பர்ச்சேஸ் பண்ணுவதற்காக. அந்த மணவாட்டியை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான் கல்வாரி சிலுவையில் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இப்பொழுது ஒரு மணவாட்டி உருவாகி கொண்டிருக்கிறாள். ஆயிரம் சாபனங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு சபையை தனக்கு எடுத்துக்கொள்ளப் போகிறார். அவருடைய சபையானது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். அவருடைய சபையானது மனுஷனுடைய கோட்பாடுகளில் போகாதபடி, சாபன கோட்பாடுகளில் போகாதபடி, இந்த பைபிள் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு சபை தான். அந்த சபையை தெரிந்து கொள்ளும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்தார். கல்வாரி சிலுவையிலே கிரயத்தை செலுத்தினார். மீட்பின் கிரயமாக தம்முடைய இரத்தத்தை சிந்தி மூன்றாம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்து இப்பொழுது ஏழு சபை காலங்களாக காத்து கொண்டிருக்கிறார். அந்த மணவாட்டி இப்பொழுது காட்சியிலே தோன்றியிருக்கிறார். அதெல்லாம் மணவாட்டியை சூஸ் பண்ணார், மணவாட்டிக்காக கிரயத்தை செலுத்தினார். இப்பொழுது என்ன ஆகுறனால் அந்த சூசிங் ஆஃப் த பிரைடு, இது அதன் பின்பு என்கேஜ்மெண்ட் நடக்கிறது. இந்த என்கேஜ்மெண்ட் தான் இந்த வசனத்தை வாசித்தோம். பசுத்த பவுல் சொல்கிறார், உங்களை வந்து கிறிஸ்துவுக்கென்று நான் கற்புள்ள கன்னியாக ஒப்பு கொடுக்க நான் வந்து எனக்கு வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நீங்கள் கத்தருக்கென்று ஜீவிக்க வேண்டும், உலகத்துக்காக ஜீவிக்கக்கூடாது. நீங்கள் உலகத்தையும் நேசித்துக்கிட்டு ஆண்டவரையும் நேசிக்க முடியாது. ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அதனால் ஜுவல்ஸு, பூ, இதெல்லாமே உலக காரியங்கள். இதெல்லாம் எடுத்து போட்டுவிட்டு நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல நீச்சா, நல்ல கிறிஸ்தவங்களுக்காக மாதிரி ஜெபம் பண்ணி பயில் படித்து ஆவிக்குரியப்புறமாக இருக்கும்படியான ஒரு மனவாட்டியாக நாம் இருக்க வேண்டும். அதனால் இப்பொழுது அவர் நிச்சயித்து கொண்டிருக்கிறார். எப்படி நிச்சயித்து கொண்டிருக்கிறார்? நீங்கள் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களோ அன்றைக்கு நீங்கள் நிச்சயிக்கப்படுகிறீர்கள். அப்போஸ்தலர் 2:38-39. அப்போஸ்தலர் 2:38-39.
பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள்.
நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும். தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. நீங்கள் வந்து ஒரே ஒரு பிரமாணம் தான், மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெறும் பொழுது ஒரு உடன்படிக்கை பண்ணிவிடுறோம், நிச்சயம் பண்ணிவிட்டோம், இனிமேல் மாற்ற முடியும். அதனால் அந்த விவாகம் வந்து இந்த விவாகத்துக்கு அடையாளமாயிருக்கு. முதல்ல சூசிங் ஆஃப் த பிரைடு, ரெண்டாவது என்கேஜ்மெண்ட்டு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தால் என்கேஜ்மெண்ட் வந்துட்டோம், நம்ம பிளட்ஜி பண்ணிட்டோம், ஆண்டவரோடு பிளட்ஜி பண்ணிட்டோம். Unchanging Jesus, unchanging Jesus, unchanging Jesus. Yes, he's just the same, changing Jesus to eternity. இப்பொழுது கவனிங்க, சீக்கிரமாக முடிச்சிட பார்க்குறேன், கொஞ்ச நேரம் நீங்கள் பொறுமையாக கவனிங்க. அதனால் நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி ஆகிவிட்டது, என்கேஜ்மெண்ட்டில் வந்துட்டோம். அதுக்கு பிறகு மேரேஜ் செரிமோனி, ஒருவேளை ஜூலை மாதமோ அல்லது எப்பொழுது விவாகம் நியமிச்சிருக்காங்கன்னு தெரியல, சீக்கிரமாக இவர்களுக்கு மேரேஜ் நடக்க போகுது. அப்பொழுது ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் வந்து உனக்கே கணவனாக இருப்பேன், உனக்கே மனைவியாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கும் பொழுது, தேவ சமூகத்திலே வாக்கு கொடுக்கும் பொழுது அந்த வாக்கு வந்து இவர்களை ரெண்டு பேரையும் ஒரே சரீரமாக மாற்றுகிறது. ஆடம் அண்ட் ஈவ் ஆண்டவர் உண்டாக்கினார். முதலாவது ஆதாமை உண்டாக்கும் பொழுதே அவனுக்குள்ளே ஏவாள் இருந்தாள். பின்பு ஆதாமுக்கு ஆண்டவர் அயந்த நித்திரை ஏற்படுத்தி அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஆண்டவர் ஏவாளை பிரித்தார். அவனுடைய ஃபிமைன் நேச்சரை அவன் பிரித்து இப்படி அந்த ஏவாளை உண்டாக்கின பின்பு கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் பின்பு அங்கே காட்சியிலே கொண்டு வருகிறார். ஏவாளை உருவாக்கினது ஆதாமுக்கு தெரியாது. ஆதாம் அப்பொழுது அயந்த நித்திரையில் இருக்கிறான். அவனுக்கு மயக்கம் கொடுத்த மாதிரி அந்த நேரத்தில் அவனுடைய விழா எழுவிலிருந்து ஆண்டவர் ஏவாளை கொண்டு வந்து பின்பு காட்சியிலே கொண்டு வந்து ரெண்டு பேரையும் இணைக்கிறார். அதே போல் பிரசாந்து உண்டாகும் பொழுது தாயின் கர்ப்பத்தில் உண்டாகி உலகத்தில் பிறக்கும் பொழுது ஜாக்குலின் தான் நமக்கு மனைவின்னு தெரியாது. ஆண்டவர் ஜாக்குலின் அங்கே உருவாக்குகிறார். இவருக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஜாக்குலினை உருவாக்கி இன்றைக்கி காட்சியிலே கொண்டு வந்து நிற்கிறார். இன்றைக்கி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இது என்னது, ஆண்டவர் வந்து ஆதாமிலேருந்து ஏவாளை உருவாக்கின மாதிரி இந்த பிரசாந்தினுடைய ஒரு பாகம்தான் ஜாக்குலின். இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறபடியால் மனுஷி எனப்படுவாள் என்று சொன்னார். ரெண்டு பேரையும் ஆண்டவர் இணைத்து ஆசீர்வதித்தார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் மனைவி தன் தாயின் தகப்பனை விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று ஆதியாகமம் 2:23-25 வரைக்கும் வாசிக்கிறோம். அதனால் இது மேரேஜ் செரிமோனி நடந்தது. ஏதேனிலே முதலாவது விவாகம் நடந்தது. விவாகம் வந்து தேவதூதர்களுக்கு விவாகம் கிடையாது. அதே போல் மிருகங்களுக்கு விவாகம் கிடையாது. எப்படி வேணாலும் மிருகங்கள் ஜீவிக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு தான் ஆண்டவர் விவாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். விவாக உடன்படிக்கை வந்து மனுஷனுக்கு மட்டும் அது ஏற்படுத்தப்பட்டது. இது எதுக்கு அடையாளமாக இருக்குது என்றால் ஒரு நாளிலே நம்ம கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட போகிறோம். அவரோடு கூட நம்ம நேரடியாக இணைக்கப்படுகிறோம். அவரோடு கூட நம்ம வாழப்போகிறோம். அதற்கு வந்து ஒரு அடையாளமாகத்தான் இந்த விவாகம் இருக்கிறது. ஆடம் அண்ட் ஈவை இணைத்து ஆண்டவர்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் பெருகி பெருகி பூமியை நிரப்புங்கள், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை பார்க்கும் பொழுது மிகவும் நன்றாக இருந்தது என்று சொன்னார். ஏதேனிலே அவர்களை வைத்து இந்த உலகத்தை முழுவதையும் ஆண்டு கொள்ளும்படியாக அவர்களை ஆசீர்வதித்தார். அது கர்த்தருக்கு அருமையாக தெரிந்தது. அதெல்லாம் அந்த மேரேஜில் வந்து ஆண்டவர் அங்கே ஏவாளை பிரித்து திருப்பி கொண்டு வந்து இணைக்கிறார். நினைக்கும் பொழுது இவர்கள் எல்லாரும் இருவரும் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. அதே போல் இவங்கள் வந்து இருதிலிருந்து அவங்க வார்த்தையை கொடுத்தாங்கண்ணா. உனக்கே மனைவியாக இருப்பேன், உனக்கே நான் கணவனாக இருப்பேன் என்று மனசிலிருந்து முழு மனசோடு அந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது இவங்க நேரடியாக இணைக்கப்படுகிறார். ஒரு தாலியோ அல்லது மோதிரமோ அல்ல, இவங்க கொடுக்குற வாக்கு தான் இவர்களை இணைக்கிறது. பைபிளில் அவிதமாக போட்டிருக்கிறது. ஒருத்தர் கொடுக்குற வாக்கு புனிதமானது, அதுதான் அவர்களை கணவனும் மனைவியுமாய் இணைக்கிறது. தேவ சமூகத்திலே கொடுக்குற வாக்கு வந்து அவ்வளவு புனிதமானதாக இருக்கிறது. அந்த வாக்கு வந்து என்ன அற்புதத்தை செய்கிறது என்றால் இவங்க ஒருவரில் ஒருவர் பாற்சாக மாறுகிறார்கள். இதயத்திலிருந்து வாக்கு கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால் பல்லு ஒட்டு பல் வச்சுக்கிறாங்க, பல்லு இல்லைன்னா பல்லை மாட்டிக்கிடுறாங்க, கை இல்லைன்னா கையை மாட்டிக்கிடுறாங்க, கால் இல்லைன்னா காலை மாட்டிக்கிடுறாங்க. அது மாட்டினா காலை போல் இருந்தாலும் பல்லு மாதிரி இருந்தாலும் அதில் இரத்த ஓட்டம் வராது, அது சரீரத்தின் ஒரு பாகமாக மாறாது. செயற்கையாக ஆர்டிஃபிஷியலாக ஒட்டிக்கொள்வது. அதே போல் ஒரு பெண்ணை ஒரு புருஷன் நேசிக்க வேண்டும். மனைவி புருஷனை நேசித்து அப்படி உண்மையாக அன்பு கூர்ந்து வாக்கு கொடுக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேர் அல்ல, இவங்க ஒருவராக இணைக்கப்படுகிறார். அடுத்தபடியாக அந்த விவாக இணைப்பு என்ன செய்கிறது என்றால் இந்த மணவாட்டிக்கு அவங்க அப்பா பேர் தான் இப்போ இன்சீலாக இருக்கிறது. இம்மேரேஜ் ஆன உடனே புருஷன் பேர் இன்சீலாக மாறுது. புருஷனுடைய நாமத்தை அவள் தரித்து கொள்ளுகிறாள். அந்த பெண்ணுக்கு புருஷனுடைய நாமம் தரிப்பிக்கப்படுகிறது. அதே போல தான் நம்ம கர்த்தரோடு கூட இணைக்கப்படும் பொழுது கர்த்தருடைய நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு தரிப்பிக்கப்படும் பொழுது நம்மளை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்படுகிறது. இதுதான் விவாக யூனியனாக இருக்கிறது. பின்பு என்ன செய்யறன்றால் மேரேஜ் ஆகி வாக்கு கொடுத்து மேரேஜ் ஆகி தேவ சமூகத்தில் வாக்கு கொடுத்து போன பிறகு அவள் தன்னுடைய புருஷன் வீட்டுக்கு போகிறாள். அதான் ஃபியூச்சர் ஹோம். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஃபியூச்சர் ஹோம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுடைய வீதியெல்லாம் சுத்த பொன்னாக இருக்கிறது. அவனுடைய வாசலெல்லாம் முத்துக்களாக இருக்கிறது. அதை மதில் சுவர்கள் எல்லாமே அது ரத்தன கற்களாக இருக்கிறது. அதனுடைய சுவர் எல்லாமே சுத்தமான பொன். 12 விதமான டைமண்ட்ஸ்னால அந்த பட்டணங்கள் கட்டப்படுது. பியல் டைமண்ட் கோல்டு இவ்விதமான ஒரு சிட்டியை ஆண்டவர் வந்து நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால் மணவாட்டி என்ன, அதுக்கு ஒரு அடையாளமாகத்தான் மணவாட்டி என்ன செய்கிறாள், தன் தாயின் தகப்பனை விட்டுவிட்டு தன் புருஷன் வீட்டுக்கு போகிறாள். புருஷனுக்குரிய எல்லாத்துக்கும் அவள் சுதந்திரவாளியாக மாறுகிறாள். பெண்ணுக்குரியது எல்லாமே மாப்பிள்ளைக்கு சொந்தம், மாப்பிள்ளைக்குள்ளது எல்லாமே பெண்ணுக்கு சொந்தம். இதுதான் விவாகத்தில் நடக்கிற காரியம். முதலாவது ஹேர் சுதந்திரவாளி வாரிசு யார் என்றால், ஒரு மனுஷனுக்கு முதலாவது வாரிசு மனைவி தான். அவனுக்கு உண்டான எல்லாத்துக்குமே ஒரு வாரிசாக அவள் மாறுகிறாள். எது அந்த விவாகம் விதமாக செய்கிறது. மேரேஜ் சர்டிஃபிகேட் நமக்கு கொடுக்கப்படும், நமக்கு தாலி கிடையாது, மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். அதனால் அவள் வந்து மேரேஜ் ஆன பிறகு எல்லாத்துக்கும் சுதந்திரவாளியாக அவள் மாறுகிறாள். அதே போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த கடைசி காலத்தில் இறங்கி வந்திருக்கிறார். எது இறங்கி வந்திருக்காங்க, டைட்டில் டீடோடு வந்திருக்கிறார். ஆதாம் இந்த உலக பாவம் செய்த பொழுது இந்த உலகத்தை சாத்தானுக்கு விற்று போட்டு விட்டான். சாத்தான் இந்த உலகத்திலே ஆளுகை செய்கிறான். அதனால் தான் வியாதி மரணங்கள், இதோ பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், யுத்தங்கள், இதோ சண்டைகள் எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த மனுஷன் பாவத்திலே விழுந்து போனனாலே சாத்தான் இந்த உலகத்திலே இல்லீகலாக ஆளுகை செய்கிறான். அவன் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறான். ஆனால் கர்த்தர் இந்த கடைசி காலத்திலே பலமுள்ள தூதனாக இறங்கி வந்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 10:1-2 வாசிக்கலாம்.
போலும் இருந்தது, திறக்கப்பட்ட ஒரு சிறு புத்தகம் உன் கையில் இருந்தது.
சரி போதும், இதோ கர்த்தர் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார். மைச்சி ஏஞ்சலா இறங்கி வந்திருக்கிறார், மேகத்திலே வந்திருக்கிறார். அவருடைய கையிலே திறக்கப்பட்ட புஸ்தகம் இருக்கிறது. 5 அது க்ளோஸ் புக்காக இருக்கிறது, 10 ஓப்பன் புக்காக இருக்கிறது. இது நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் ஆவிக்குரியவங்களுக்கு தெரியும். கத்தர் இந்த கடைசி காலத்திலே இறங்கி வந்திருக்கிறார். 1963 February 28 மேக சம்பம் வந்தது. 30 miles சுற்றளவு கொண்ட மேக சம்பம், 27 miles உயரத்திலே காணப்பட்டது. இந்த இயேசுவானவர் எப்படி மேகத்தில் போனாரோ அப்படியே இறங்கி வந்திருக்கிறார். எப்படி இறங்கி வந்திருக்கார், டைட்டில் டீடோடு வந்திருக்கிறார். ஆதாம் இந்த பூமிக்குரிய பத்திரத்தை இழந்து போய்விட்டான். அது மூல சொந்தக்காரர் தேவனத்தில் போய்விட்டது. அந்த புக்கு வந்து அங்கே தேவனுடைய கரத்தில் இருந்தது. இப்பொழுது இறங்கி வந்து அந்த புஸ்தகத்தை அவர் கொண்டு வருகிறார். புஸ்தகத்தை திறக்கிறார். திறக்கும் பொழுது இது ஆதாம் இழந்து போன இந்த உலகத்தின் மேலே ஆதாமின் பிள்ளைகளாகிய நமக்கு இந்த சுதந்திரத்தை தரப்போகிறார். இந்த கடைசி காலத்தில் முத்திரைகளை திறந்து தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். நம்முடைய பெயர்கள் அங்கே வாசிக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் என்ன செய்திருக்கிறார், நமக்கு வாரிசாக, நம்ம தான் வாரிசு, நமக்கு இந்த பூமியை சொந்தமாக்கி தரும்படியாக. ஆதாம் இழந்து போன இந்த பூமி நமக்கு சொந்தமாக போகுது. இப்பொழுது அது துன்மார்க்கர் கையில் இருக்கிறது. ஆண்டவர் துன்மார்க்கருடைய கையில் இருந்து சாத்தானுடைய கையிலிருந்து அதை பிடுங்கி மறுபடியும் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள், இந்த உலகத்திலே அவருடைய வார்த்தைக்காக விசுவாசிக்கிற மக்களுக்கு இந்த உலகத்தை கொடுக்க போகிறார். இந்த உலகத்தை நம்ம 1000 ஆளுகை செய்வோம். அதனால் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தை வச்சிருக்கிறார். சுதந்திரத்தை வச்சு தான் நம்மளை அழைக்கிறார், நம்மை மனவாட்டியாக அழைக்கிறார். நம்ம விவாக ஒப்பந்தத்தில் வந்திருக்கிறோம். விவாக ஒப்பந்தத்தில் வந்து நமக்கு ஒரு ஃபியூச்சர் ஹோம் வச்சிருக்கிறார். இந்த பூமியை நமக்கு தரப்போகிறார். எல்லா ஆட்சிகளும் ஒழிஞ்சு போகும், உலகத்தில் இருக்க எல்லா ஆட்சிகளும் ஒழிஞ்சு போகும். இந்த உலகத்தை முற்றிலும் அழித்து இதை பரிசுத்தப்படுத்தி இதை மறுபடியும் ஏதேனாக மாற்றி தமிழக பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறார். இப்போ ஜாக்லின் வந்து பிரசாந்தை விவாகம் செய்யும் பொழுது பிரசாந்துக்குள்ளே எல்லாமே அவங்க தாய் தகப்பனார் வச்சிருக்கிற எல்லாமே இங்கே ஜாக்லினுக்கு சொந்தமாக போகுது. அதே தான் நம்ம ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம இயேசு கிறிஸ்துவை விவாகம் செய்யும் பொழுது, வார்த்தையை விவாகம் செய்யும் பொழுது இந்த உலகமே நமக்கு சொந்தமாக போகுது. எஸ்ஆர் ராஜாத்தியை பார்த்து ஆகாஸ்வர் கேட்குறான், நீ உனக்கு எஸ்ஆர் ராஜ்யத்தையும் உனக்கு என்ன வேணும், நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு தருவேன்னு சொல்லுகிற 127 நாடுகளுக்கு ராஜாவாக இருக்கிறார். நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு கிடைக்கும். இயேசு கிறிஸ்து நமக்கு முழு உலகத்தையும் கொடுக்குறார். இந்த முழு உலகம் ஒரு நாளிலே பரிசுத்தவான்களுடைய கரத்தில் வரும். இப்பொழுது துன்மார்க்கர்கள் ஆளுகை செய்கிறார். ஆனால் ஒரு நாளிலே பரிசுத்தவான்கள் கருத்தில் வரும், நாம் அவரை விவாகம் செய்தால்தான் நம்ம வாரிசாக மாற முடியும். விவாகம் செய்யவில்லை என்றால் வாரிசாக மாற முடியாது. உலகத்தை நேசித்து, உலக பொருளை நேசித்து, பாவத்தை நேசித்து, அஞ்ஞான மார்க்கங்களிலே போகிறவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இடம் கிடையாது. அவளுக்கு அக்கினியும் கந்தம் எரிகிற கடல் தான் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்று பைபிள் திட்டவட்டமாக நமக்கு சொல்லுகிறது. பயப்படுவளும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலை பாதகரும் வெச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாரணைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். வெளிப்படுத்தல் 21:8 எழுதியிருக்கிறது. அதனால் தேவனுடைய வார்த்தை உண்மை. வானம் பூமி ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தை ஒளிந்து போகாது. இதில் எழுதியிருக்கிறபடி தான் நடக்கிறது, இனிமேலும் நடக்க போகிறது. ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உலகத்துக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. நம்ம நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவே பாதுகாப்பான இடம். அவருடைய வார்த்தைக்கு நம்ம வரும் பொழுது நம்ம எல்லாத்துக்கும் சுதந்திரவாளியாக மாறுது. தேவன் தம்முடைய ஜனங்களோடு தம்முடைய பிள்ளைகளோடு கூட இந்த உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம வந்து வார்த்தையை மீறி நம்முடைய மனம் போன போக்கில் போகும் பொழுது தண்டனைக்கு தப்பிக்க முடியாது. இப்பொழுது பெட்ரோத்தல் சர்வீஸில் 2 பேரும் வந்திருக்கிறாங்க, நிச்சயம் பண்ணி கொள்ளுகிறார்கள். இது 2nd ஸ்டேஜ். 3rd ஸ்டேஜ் வந்து மேரேஜ். 4th ஸ்டேஜ் வந்து எல்லாத்துக்கும் சுதந்திரவாளியாக மாறுறாங்க. இப்படி 4 ஸ்டேஜஸ் இருக்கு. எல்லாருக்கும், உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே 4 ஸ்டேஜ். நம்முடைய மணவாளன் வந்து வானத்தையும் பூமியும் உடையவர், ஐஸ்வர்ய சம்பனவர், ஒன்றும் இல்லாதவர் கிடையாது, கடன்காரர் கிடையாது. அப்படி கடன்கார ஒருத்தரை வந்து விவாகம் செய்துக்கிட்டு கஷ்டப்படணும், குடிகாரனை கல்யாணம் கட்டிக்கிட்டு கஷ்டப்படணும். நம்முடைய இயேசு கிறிஸ்து நல்லவர், பரிசுத்தர், வானம் பூமி அவருக்கு சொந்தம். நாம் அவருடைய வார்த்தையை விவாகம் செய்யும் பொழுது, வார்த்தையோடு இணைக்கப்படும் பொழுது, மேரேஜ் யூனியனில் வரும் பொழுது, அந்த ஆவிக்குரிய அந்த விவாக யூனியனில் வரும் பொழுது எல்லாமே நமக்கு சொந்தம். பரலோகம் நமக்கு சொந்தம், பூலோகம் நமக்கு சொந்தம். ஆண்டவர் வந்து அவிதமாக நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எப்படி பிரசாந்துக்குள்ளதெல்லாமே ஜாக்லினுக்கு சொந்தமாக மாறப்போகிறது, அதே மாதிரி தான் இது. ஆண்டவர் மகா பெரியவர், அவர் ஐஸ்வர்ய சம்பனர், எல்லாத்துக்கும் சுதந்திரவாளியாக மாற உங்களுக்கு விருப்பமா? இங்கே இருக்கிற யாருக்காயிலும் விருப்பமா? இப்பொழுதே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்று உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணியுங்க. நம்ம மனம் போல இந்த உலகத்திலே போகலாமா? போகலாம். ஆண்டவர் சுயாதீன சித்தம் கொடுக்கிறார். செல்ஃபில் இருக்கிறது, ஆனால் தேவனுடைய சித்தன்னு ஒன்று இருக்கிறது. தேவனுடைய சித்தத்துக்கு இப்போ 2 பேரும் ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த விவாகம் எப்படி வந்தது என்றால், 2 பேரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாங்க. அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறாங்க. ஒவ்வொரு காலத்துக்கும் ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் பரிபூர்ணமான வார்த்தையை ஃபுல்னஸ்ஸாக வேட கொண்டு வந்திருக்கிறார். இந்த 2 பேர் இந்த ஃபுல்னஸ்ஸாக வேட கேட்டு அதை நேசித்து அதை ஒப்பு கொடுத்து தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தனால தான் இந்த மேரேஜ் வந்துது. அல்லது இந்த மேரேஜ் வராது. இந்த பெண் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலன்னா மேரேஜ் வர முடியாது. ரப்பரையும் ரப்பரையும் ஒட்ட முடியும், ஆனால் இரும்பையும் ரப்பரையும் ஒட்ட முடியாது. ஒரு அவிசுவாசியோடு கூட பிணைக்கப்பட முடியாது. 2 பேருமே பிலீவர்ஸ், 2 பேருமே இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறதுனால இந்த விவாகம் வந்து இங்கே இப்பொழுது இந்த காட்சியிலே வந்திருக்கிறது. ஒரு நாளிலே இவர்கள் எல்லாத்தையும் அணிவிப்பார். இவர்கள் கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்கிறார்கள். நான் வந்து இதை 50 வருஷத்துக்கு முன்னதாக ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அந்நாளிலிருந்து இயேசு கிறிஸ்து எனக்கு நல்லவராக இருக்கிறார். அவர் என் ஜபத்தை கேட்கிறார். அவர் எப்பொழுதே எனக்கு நல்லவராக இருக்கிறார். அவரை நான் இன்னும் முன்னால விட அதிகமாக நேசிக்கிறேனே ஒழிய நான் வந்து அவரை விட்டு பின்வாங்கி போகவில்லை. ஒரே ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி முடிச்சிருந்தேன். அதாவது அமெரிக்காவிலேருந்து சில ஆண்களும் பெண்களும், வாலிப பெண்களும் வாலிப பெண்கள் அங்கே ஆண்களும் ரோமாபுரியில் கலை கற்றுக்கொள்வதற்காக போகிறார்கள். என்ன கலை என்றால் பெயிண்டிங், டிராயிங் அண்ட் பெயிண்டிங். டிராயிங் அண்ட் பெயிண்டிங் கற்றுக்கொள்ளும்படியாக ரோமாபுரியிலே 2 வருஷங்கள் தங்கியிருந்து படிக்கிறார்கள். அவங்க ஹாஸ்டலில் தங்கியிருந்து படிக்கிறார்கள். அப்பொழுது நைட் ஆனால் அவர்கள் வந்து போதை குடியிலே இறங்கி விடுவார்கள். அங்கே ஹாஸ்டலை விட்டு வெளியே போயிட்டு ராத்திரி ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க ஹாஸ்டலுக்கு வருவாங்க. ட்ரெஸ் எல்லாம் அலங்கோலமாக இருக்கும். அவர்கள் வந்து போதையில் வருவார்கள். மனம் போல ஜீவித்து சுற்றிக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு கடைசியாக அவங்க ராத்திரியில் அந்த ஹாஸ்பிட்டல் வருவாங்க. இது அமெரிக்காலேருந்து வருகிற பெண்கள் அங்கே செய்கிற வேலை. அங்கே இருக்க ஆண்களும் பெண்களும் சேர்ந்து அவ்விதமாக வாழ்க்கை நடத்தி கொண்டு வந்தார்கள். ஆனால் அதில் ஒரு பெண், விசேஷமான ஒரு பெண், அந்த பெண் என்ன செய்ய மாட்டாள் என்றால் அவங்க கூட சேர்ந்து சுத்த மாட்டாள். அவள் வந்து ஹாஸ்டலில் ரூமில் தங்கியிருந்து பாடங்களை படிப்பாள். அது மாத்திரமல்ல, அவள் என்ன செய்வாள், சாயங்கால நேரம் ஆனால் அவள் வந்து ஹாஸ்டலை விட்டு போய் அந்த மலை உச்சியில் ஏறுவாள். மலை உச்சியில் ஏறி சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அவள் மேற்கு நோக்கி பார்ப்பாளாம். கொஞ்ச நேரம் மேற்கு நோக்கி பார்த்துவிட்டு மறுபடி இறங்கி தன்னுடைய ரூமுக்கு வந்து விடுவாள். எல்லாரும் வெளியே சுற்றிட்டு வரும் பொழுது உலகப்பரமாக அலங்கோலமாக பாவத்தில் ஜீவித்து கொண்டு வரும் பொழுது இந்த ஒரே ஒரு பெண் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறார். இதை வந்து அந்த அந்த ஹாஸ்டலில் இருக்குதான அங்கே பாதுகாவலர் அவர் அதை பார்க்கிறார். என்ன எல்லோரும் போகிறாங்க, இந்த பெண் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாள். அது மாத்திரமல்ல, இவள் நேரம் மலை மேலே ஏறி மேற்கு நோக்கி பார்க்கிறாள். சூரிய அஸ்தமனத்தை பார்த்துவிட்டு பிற ரொம்ப குவைட்டாக வந்துடுதா, நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறா, ரொம்ப டீசெண்டாக இருக்கிறா, எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. இந்த பெண்ணுடைய வாழ்க்கை ஏன் இப்படி வித்தியாசமாக இருக்கிறது? அதனால் மற்ற பெண்கள் கூப்பிட்டா, நீனும் வான்னு கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவாள். அவங்கெல்லாம் சிரிப்பாங்க. ஒன்றும் விவரம் தெரியாத பொண்ணுன்னு சொல்லி, ரொம்ப இன்னசென்ட் கேர்ள்னு சொல்லி அவளை வந்து பரியாசம் பண்ணுவார்கள். இருந்தாலும் அவளை எதையுமே கேர் பண்ணலை. ரொம்ப சின்சியராக தன்னுடைய படிப்பில் கவனமாக இருந்து அவள் வந்து அவ்விதமாக ஜீவித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த கஸ்டாடியன், அந்த பாதுகாவலனுக்கு அவனுக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கி வந்துச்சு. ஏன் நீ மற்றவங்களை காட்டிலும் வித்தியாசமாக இருக்கிற, எதனால் நீ மற்ற பெண்களை காட்டிலும் வித்தியாசமாக இருக்கிறாய்? எனக்கு அந்த பதில் தெரிய வேண்டும். அது மாத்திரமல்ல, நீ நேரம் மலையில் போய் ஏறி மேற்கு நோக்கி பார்க்கிறிய, அதனுடைய ரகசியம் என்ன எனக்கு எப்படியாலும் தெரிய வேண்டும் என்று அவனுக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்தது. அதனால் ஒரு நாளில் தைரியத்தை வரவழைச்சி கொண்டு அந்த பெண் அங்கே மலையிலேருந்து இறங்கி வரும் பொழுது அவளத்துல கேட்குறான், ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் தயவுசெய்து என்னை தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. எல்லா பெண்களும் நைட்டு வந்து அப்படியே ரோமாபுரியை சுற்றிக்கிட்டு அவங்க அலங்கோலமாக போதையில் வரும் பொழுது நீங்கள் ஏன் அவங்க கூட சேரலை, என்ன எதனால் அப்படி சேரலை? அது மாத்திரமல்ல, டெய்லி நீங்கள் மலையில் போயிட்டு அங்கே மேற்கு நோக்கி பார்க்குறீங்க, சாயங்கால நேரத்தில் அப்படி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வீட்டுக்கு வரீங்களே, என்ன காரியம், எனக்கு ஒன்றுமே புரியலை, எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டுமென்று சொன்ன பொழுது அந்த பெண் சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள் என்றால், எனக்கு வந்து அந்த மேற்கே இருக்கிற அமெரிக்காவில் எனக்கு ஒரு மணவாளன் இருக்கிறார், இந்த ஸ்டேட்டில், இந்த பட்டணத்தில், இந்த நம்பர் வீட்டில் அந்த சகோதரன் மணவாளன் இருக்கிறார், எங்களுக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் நடந்துவிட்டது, அவர் என்னை நேசிக்கிறார், நான் அவரை நேசிக்கிறேன், இதனால் என்ன சொன்னால் நாங்கள் வந்து உண்மையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் பொருத்தனை செய்து கொண்டு விட்டோம், நான் இந்த கோர்ஸை முடித்த பிறகு அவரை வந்து விவாகம் செய்ய போகிறேன், அதனால் நான் அவரை நேசிப்பதனாலே அவருக்கு உண்மையாக இருக்கிறேன், அவரும் என்னை நேசிக்கிறார், எனக்காக காத்திருக்கிறார், அதனால் நான் ஒவ்வொரு நாளும் போயிட்டு அந்த அமெரிக்காவை நோக்கி பார்க்கிறேன், கடலுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறேன், அட்லாண்டிக் மகா சமுத்திரத்துக்கு அங்கே இருக்கிறதானே அந்த அமெரிக்காவை பார்க்கிறேன், என்றைக்கு நான் அங்கே போவேன் என்று பண்ணி நான் யோசிச்சுக்கேன், இங்கே எனக்கு ஒரு படிப்பு இருக்கிறது, ஒரு கோர்ஸ் இருக்கிறது, இதை நான் ஜெயமாக முடிச்சுட்டு அங்கே போன உடனே பிளேனில் போய் அங்கே இறங்கின உடனே அவர் அங்கேருந்து வருவார், எனக்கு விவாகம் நடக்க போகுது, அவர் எனக்காக ஒரு பெரிய வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார், ஒரு பெரிய பங்களாவை கட்டி கொண்டிருக்கிறார், நான் போய் அங்கே இறங்கின உடனே எங்களுக்கு மேரேஜ் நடக்கும், நான் அந்த புது வீட்டில் சந்தோஷமாக நாங்கள் ரெண்டு பேரும் வாழப்போகிறோம், அதனால்தான் நான் இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை செய்கிறதில்லை, இதனால்தான் நான் மேற்கு நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே போல் தான் அருமையானவளே, இயேசு கிறிஸ்து உங்களை மனவாட்டியாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாளிலே நாம் ஆகாயத்திலே நம்ம சேர்க்கப்பட போகிறோம், நமக்காக ஒரு பெரிய மாளிகையை கட்டி வைத்திருக்கிறார், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், அந்த பியல் சிட்டி, அந்த கோல்டன் சிட்டி நமக்காக ஆயத்தம் பண்ண போகிறார், அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நான் வந்து மறுபடியும் உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்வேன். இந்த உலகத்தில் இருந்து அங்கே சேர்த்து கொள்வார். இங்கே நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. இங்கே நாம் அவருக்கு சாட்சியாக ஜீவிக்க வேண்டும். அவர் அவர்களிருந்து ஆண்டவர் மாம்சத்தில் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த உலகத்தில் கொண்டு வந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றின பின்பு, நம்மை குறித்து தீர்மானத்தை நிறைவேற்றின பின்பு ஆண்டவர் மகிமெல்லாம் எடுத்துக்கொள்வார். அங்கே நித்திய மகிழ்ச்சி இருக்கும், அவரோடு கூட சந்தோஷமாக இருப்போம். ஹல்லேலூயா. இந்த விவாகமானது அந்த அந்த மெய் விவாகம், அது வந்து ஸ்பிரிச்சுவல் மேரேஜ், மேரேஜ் வித் கிரைஸ்ட், அது வந்து நடக்க போகிறதுக்கு இந்த நேச்சுரல் மேரேஜ் வந்து அடையாளமாக இருக்கிறது. ஒவ்வொரு புருஷனும் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறான். கிறிஸ்து எப்படி ஜீவிக்கிறாரோ அதே போல் புருஷன் ஜீவிக்க வேண்டும். ஒவ்வொரு மனைவிக்கும் வந்து இதன் ஜெனரல் புருஷன் வந்து தலையாக இருக்கிறான். அதில் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக பிரசாந்த் இருக்கிறார், மணவாட்டி சபைக்கு அடையாளமாக இதை ஜாக்லின் இருக்கிறாள். இவர்கள் கிறிஸ்துவும் அவருடைய சபையும், கிறிஸ்துவும் அவருடைய மனவாட்டிக்கு அடையாளமாக இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்கென்று உண்மையாக பரிசுத்தமாக அவருடைய வார்த்தையின்படி கற்பனையின்படி நடந்தால் பெரிய ஆசீர்வாதம் நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. அந்த பில்டிங்கை நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், மனுஷனே இவ்வளோ பெரிய ஒரு பங்களாவை கட்டும் பொழுது ஆண்டவர் எவ்வளோ பெரியவராக இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உடையவராய் ஆண்டவர் தம்முடைய மனவாட்டிக்காக, தம்முடைய மனைவிக்காக ஒரு பெரிய பங்களாவை கட்டி வச்சுருக்காரு. இங்கே கொஞ்ச காலம், நீ கொஞ்ச காலம், 60-70 வருஷம் உலகத்தில் வாழுகிறோம். இந்த வாழ்க்கையில் நீ எனக்கு பிரியமாக ஜீவித்தா, என்னுடைய மனவாட்டியாக உண்மையாக இருந்தா உனக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தரங்கிறார். ஆனால் மனுஷனுக்கு என்னென்னா இந்த இழிவான காரியங்களை இச்சிக்கிறது, அநித்தியமான பாவ சந்தோஷம், சில நிமிஷங்கள் சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் விற்று போட்டுருவான். கொஞ்ச நேரம் போதைக்காக, கொஞ்சம் வேசித்தனத்திற்காக, இதோ உலக உல்லாசத்துக்காக இந்த சத்தியத்தை விற்று போட்டுருதான். வார்த்தைக்கு கீழ்ப்படியலை அந்த சந்தோஷம் அழிஞ்சு போகும், பின்பு வேதனை கொடுக்கும். இது நித்திய சந்தோஷம். ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவர் உள்ளத்தில் கொடுத்துருக்கிறார். ஒரு நாளில் நம்ம நேரடியாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண போகிறோம். இப்போ ஜாக்குலின் வந்து பிரசாந்தை வந்து குறிப்பிட்ட நாளிலே விவாகம் செய்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ போகிறாங்க. இது வந்து என்ன நேச்சுரல் மேரேஜ். இதை விட அதிக சந்தோஷத்தை ஆண்டவர் இந்த பைபிளில் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதற்காக தான் இந்த தினத்தில் உங்களை அழைக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் நிச்சயம் பண்ண, தேவனோடு நிச்சயம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? இப்பொழுதே ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.